الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى، اما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر ان الانسان لفي خسر، صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى يقال في الأرض الله الله، وفي رواية آخر لا إله إلا الله، أو كما قال عليه الصلاة والسلام. സലാത്തെന്നും കരുണയും സലാമെന്നും ഇരേറ്റമും എങ്കൽ തലൈവർ മുഹമ്മദ് മുസ്തഫ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം എന്നവർകൾ മീതും അന്നവർകളിന് അടിച്ചുവടുകളെ പിൻപറ്റി നടന്ന ഉത്തമ സഹാബാക്കൾ, സാബിഊൻകൾ, തബഊ സാബിഈൻകൾ, നാളെ ഖിയാമം വരേക്കും എന്നവർകളെ പിൻപറ്റക്കൂടിയ മുസ്ലിമാന മുഅ്മിനാന ആൺകൾ പെൺകൾ അനേവർകൾ മീതും ഉണ്ടാവതാ. പുണിതമാണ് ജുമ്മയുടെ കടമയെ നിറവേറ്റുവതർക്കാക വേണ്ടി അള്ളാഹുടേ ഇല്ലമാം പള്ളി വായലിൽ യാസികാഫുടേ നിയത്തുടൻ വീട്ടിറക്കും അൻപാരന്റെ ഇസ്ലാമിക സഹോദരകളെ, അള്ളാഹു സുബ്ഹാനഹു തആല നമ്മുടെ വാഴ്ക്കയിൽ എവൈകളെല്ലാം എടുത്ത് നടക്കുമാറിയവർക്കുണ്ടാണോ അന്ത വിടയങ്ങളെ മുറ്റുമുഴുതാങ്ങ നമ്മുടെ വാഴ്ക്കയിൽ എടുത്ത് നടന്നുകൊള്ളുമാറും, ഇവൈകളെ ചെയ്യ വേണ്ടാം എന്ന് തടൈ ചെയ്തിരിക്കാണോ തടുത്തിരിക്കാണോ അത് വിടയങ്ങളെ മുറ്റുമുഴുതാങ്ങ തവിർന്നു കൊള്ളുമാറ് മുതൽ എനക്കും അപ്പാൽ ഉങ്ങൾക്കും വസിയത്തിനും നട്കട്ടലെ പ്രപ്പിച്ചു കൊള്ളുകേ. പിന്നെ ഉള്ളവങ്ങ കൊഞ്ചം നെരങ്ങി വെക്കാറ് മുന്നാളെ ഇരിക്കക്കൂടിയ ഇടങ്ങളെ കൊഞ്ചം നിരപ്പി വെക്കാറ്. വയസ്സാളികൾ, ഏലാതവങ്ങൾ, നോയാളികൾ, സാന്തി വണ്ടീകരത്തിലെ പ്രശ്നയില്ല, അപ്പടി ഇല്ലാതെ ഏലുമാണവങ്ങൾ കൊഞ്ചം നിരങ്ങി വെക്കാറ്. വാലിബരുകൾ കൊഞ്ചം നിരങ്ങി വെക്കാറ്. മുന്നുക്കുള്ള ഇടങ്ങളെ നാങ്ങൾ നിരപ്പി ഉക്കാന്നിട്ടുണ്ട്. പിന്നാലെ വാരവങ്ങ അപ്പടിയേ തുടർന്ന് പിന്നാലെ ഉക്കാറുവാങ്ക. അൻപാരന്റെ ഇസ്ലാമിക സഹോദരകളെ, അല്ലാഹു സുബ്ഹാനഹു വതആല ഇന്ന ഉലമത്തില ഒരു ചിറന്ത പടൈപ്പനങ്ങളിലെ മിക ചിറന്ത പടൈപ്പാണ് അല്ലാഹ് മനിതരുകളെ പഠിച്ച് മനിതരുകളെയും കലിമാവെ ചൊല്ലിരിക്കൂടിയ മുസ്ലിംകളാണ് അള്ളാഹ് നമ്മെ ആക്കി വച്ചിരുത്. ഉലകത്തിലെ അള്ളാഹുവാൽ ഏറ്റുക്കൊള്ളപ്പെട്ടിരിക്കൂടിയ ഒരു മാർഗമായി ഇരിക്കക്കൂടിയ ദീനുൽ ഇസ്ലാത്തെ പിൻപറ്റക്കൂടിയ മുസ്ലിംകളാണ് അള്ളാഹ് ഉലകത്തിലെ വാഴ്വതർക്കൂടിയ ഒരു സന്ദർഭത്തെ നമുക്ക് തന്നിരിക്കാം. ഉലകത്തിലെ മുസ്ലിംകൾ മിക പൊറുമതിയാണവുകൾ, ഇസ്ലാമിയർകൾ മികവും ഗണ്യമാണവുകൾ, ഗൗരവമാണവുകൾ, പൊറുമതിയാണവുകൾ. ആനാൽ ഇന്ന പൊറുമതിയെ നാം വിളങ്ങാത്തവുകളാക ഇന്ന് നമ്മുടെ വാഴ്ക്കയെ കളിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. അതിനാൽ എന്നെ വിളവുകൾ ഏർപ്പെടുകിറത് എന്നാൽ ഇസ്ലാത്തിനുടേ പൊറുമതി, നാം മുസ്ലിമാക ഇരുപ്പതിനുടേ പൊറുമതി നമ്മുടെ ഉള്ളത്തിലെ ഇല്ലാത്തതിന് കാരണമാക ഉലകത്തിലെ കണ്ണുക്ക് മുന്നുക്ക് തെറിയക്കൂടിയ ഓരോ വിടയങ്ങൾക്കാക വേണ്ടി, കണ്ണുക്ക് മുന്നുക്ക് തെറിയക്കൂടിയ ഒരു ചില വിടയങ്ങൾക്കാക വേണ്ടി ഇസ്ലാമിക മാർഗത്തെ തുറന്ന് ഇസ്ലാത്തെ വിട്ട് പ്രിതേർ മാർഗത്തെ തേർന്നെടുത്ത് എടുക്കക്കൂടിയ ഒരു സൂഴൽ, തേർന്നെടുക്കക്കൂടിയ ഒരു നിലമ നമ്മുടെ സഹോദരങ്ങൾക്ക് മത്തിയിലെ
உன்றாகக்கூடிய அன்றாடம் நாங்கள் பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். தெளிவாக சொல்லுவதாக இருந்தார். இன்று நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களில், முஸ்லீம் சகோதரிகளில் நிறைய தரத்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு பிறவேறு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு மத்தியில் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. இதற்கு பல காரணங்களை அவர்கள் தங்களுடைய தாங்கள் தேர்ந்தெடுத்த விடயத்துக்கு பல காரணங்களை நியாயங்களை சொல்லி இஸ்லாத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, முதலாவதாக நாங்கள் உலகத்திலே இஸ்லாமியர்கள் எவ்வளவு பெருமதியானவர்கள், ஒரு முஸ்லீம் உலகத்தில் எவ்வளவு பெருமதியானவன் என்ற விடயத்தை இன்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்றது, விளங்கி வைத்துக் கொள்வது ஒவ்வொருத்தருக்கும் கடமையாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ்ல அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தக்குமு ஸ்ஸா ஹத்தா யுகால ஃபில் அர்லி அல்லாஹ் அல்லாஹ் وفي روايه اخر لا اله الا الله لا تقوم الساعه قيامத்துடைய நாள் ஏற்படாது, உலகம் அழியாது, மறுமையுடைய நாள் ஏற்படாது எதுவரைக்கும் அண்டா உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்திலே இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் உலகத்தை அழிக்க மாட்டான் என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் உலகத்தை அழிக்க மாட்டான். ஹதீஸினுடைய விளக்கம் என்ன? உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள், அதுல ஒரே ஒருத்தர் இருக்கிறார் கலிமாவை சொல்லக்கூடியவர் அல்லது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் இருக்கிறார் என்றால், அந்த ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த வானத்தை பூமிய சந்திரனை சூரியனை உலகத்தில் என்னெல்லாம் இருக்குதோ எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் சரிபடுத்தி வச்சிருப்பான். நிறைய பேர் இருந்தாலும் கூட இந்த ஒரு மனிதனும் இல்லாமல் போய்விட்டான் என்றால் அல்லாஹ் நாடினான் உலகத்தை அழிச்சிடுவான். சொல்ல வர விஷயம் என்னண்டா, அப்ப கலிமா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த பிரம்மாண்டமான வானத்தை, விரிஞ்சிருக்கக்கூடிய இந்த பூமிய, அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பல வஸ்துக்களை அல்லாஹ் ஒரு மனிதனுக்காக வேண்டி கூட வச்சிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது நம்மள ஒருத்தராக இருந்தால் நமக்கும் அல்லாஹ் அவரை வச்சிருப்பான் தானே. அப்ப கலிமாவுடைய பெருமதி, ஒரு முஸ்லிமுடைய பெருமதி இவ்வளவாக இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தார், நரசியாமத்துடைய நாளையில் கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால், மஷருடைய மைதானத்தில் கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால், நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் நரகத்துக்கு போய்விடுவான், சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் சுவர்க்கத்துக்கு சென்றுவான், நரகத்தில் நரகவாசிகள் வேதனைகளை அனுபவிச்சதுக்கு பின்னால் ஒரு நாளைக்கு அல்லாஹ் நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவரிடத்தில் சொல்லுவான், நரகத்திலே அணுவல வேணும் ஈமான் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அந்த நரகத்திலிருந்து வெளியாக்கி சுவர்க்கத்துக்கு அனுப்புங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுவான். இந்த நேரத்தில் அணுவல வேணும் ஈமான் இருக்கக்கூடியவர்கள் நரகத்தில் இருந்தால் அவர்கள் நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள். இந்த நேரத்தில் காபிர்கள் சொல்லுவார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காபிர்கள் அல்லாஹுவை நிராகரித்திருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் உலகத்தில் வேற ஒன்றுமே செஞ்சிருக்க தேவையில்லை, வெறுமனே இந்த கலிமாவை மாத்திரம் சொல்லி இருந்தால் இன்றைக்கும் நாங்களும் இந்த முஸ்லிம்களோடு சேர்ந்து நரகத்தை விட்டு வெளியாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நிரந்தரமாக குடியேறியிருப்போமே என்று கைசேதப்படுவார். அப்ப பைத்து அந்த நேரத்தில் கைசேதப்பட்டு வேலை கிடையாது. அப்ப உலகத்தில் மௌத்துக்கு முன்னால் நம்முடைய ரூபு நம்மை விட்டு பிரிவதற்கு முன்னால் கலிமாவுடைய சந்தர்ப்பம், கலிமாவுடைய பாக்கியம், முஸ்லீமாக நாம் ஆகி பிரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் நாளைக்கியாமத்துடைய நாளையில் ஏதோ ஒரு நேரத்தில் நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுவோம். அப்ப காபிர்கள் கை சேதப்பட்டு வேலை கிடையாது, அப்ப இஸ்லாமியர்களுடைய முஸ்லீம்களுடைய பெருமதி அப்ப ஒருத்தருக்கும் அழகு. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நிலவரப்படி அதிகமான முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டும் சர்வசாதாரணமாக ஓரிரு காரணங்களை முன்னுக்கு வச்சு அவங்களிடத்தில் அது நியாயம் என்ற அடிப்படையில் அவங்க அந்த காரணங்களை முன்னுக்கு வச்சு நிறைய முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு சர்வசாதாரணமா போய்கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாம் யோசிக்கிறது கேளும், நம்மள பகுதியில் நடக்குது இல்லை தானே, ஆனா வெளியில நிறைய இடங்கள் பேசி பார்த்தோம் என்றால் இஸ்லாத்தில் அதாவது முஸ்லீமாக பிறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தினுடைய வாட கொஞ்சம் கூட படவே இல்லை. நிறைய பேர் வாழ்ற இன்றைக்கும் நாம ஏதோ நம்மளை சூழ சுத்தி இருக்கிறவங்களை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய முஸ்லிம்கள் அந்நியர்கள் சூழ ஒரு 10 குடும்பமோ 5 குடும்பமோ 3 குடும்பமோ 4 குடும்பமோ அந்நியர்களை சூழ இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலப்பாடை பத்தி கொஞ்சம் நாங்க யோசிச்சு பார்த்தோமா? நாங்க எல்லாரும் எங்களை மட்டும் யோசிக்கிறோம், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் யோசிக்கிறோம். நிறைய பேர் ஒன்றுமே தெரியாத அளவு ஒரு கிழமைக்கு முன்னால ஒரு இடத்துக்கு போனோம். ஒரு 15 குடும்பம் அந்நியர்கள் சூழ போற வழி அங்க இருக்கக்கூடிய சுத்தப்பட்டி எல்லாமே அந்நியர்கள். நடுவில் ஒரு 10 குடும்பம் முஸ்லீம் குடும்பம் இருக்கிறான். கொஞ்சம் அங்கிட்டு கிட்ட பார்த்தா அதுல நிறைய பேர் திருமணம் முடிச்சிருக்கிறது. ஒரு அந்நிய பெண் அல்லது ஒரு அந்நிய ஆன ஒரு முஸ்லீம் பெண் திருமணம் முடிச்சிருக்கிறார். இப்படி ஒரு அமைப்புல இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 5 வருஷம் 4 வருஷம் 2 பிள்ளை 3 பிள்ளை வாட இல்ல. இவர் பாட்டில் இருக்கிறாரு, அவட பாட்டில் இருக்கிறார். இப்பதான் பேசி ஏதோ நல்ல விஷயங்கள் 4 விஷயத்தை சொல்லச்சில நாங்களும் இவ்வளவு நாள் இப்படியே இருந்துட்டோம், என்ன செய்யணும் எங்களுக்கு, அடுத்த கட்ட நிலைமை என்ன, எங்களை இஸ்லாத்துக்குள்ள எடுங்களே. நிலப்பாடு யாருமே போறதும் இல்லை, யாரும் பார்க்கறது இல்லை. நான் விளங்குறதுக்கு அப்படி சொல்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே. அதே மாதிரி இன்றைக்கு நிறைய முஸ்லீம்கள் இன்றைய நிலவரப்படி நிறைய முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு சர்வ சாதாரணமா போயிடும். தலைநகரில் ஒரு இடத்துல இப்படித்தான் இதே தலைநகரத்தில் ஜும்மா ஓதி இறங்கி சொல்லுவீச்சு முடிஞ்சு சலாம் கொடுத்ததுக்கு பின்னால ஒருத்தர் பின்னால வந்து சுரன்னர் திரும்பி பார்த்தன். அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார், நான் ஒரு டாக்டர் அதுர, என்ன விஷயம் சொல்லுங்க கேட்டோன்னே அவர் விஷயத்தை சொல்றார். நீங்க பிம்பர்ல வச்சு சொன்ன விஷயங்கள் எல்லாம் எங்களை சூழ இருக்கக்கூடிய பகுதியில் நடக்கிற விஷயம்தான், வெளியில இல்ல. எங்களை சூழ இருக்கக்கூடிய பகுதியில் நடக்கக்கூடிய காரியங்கள். ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க எங்கட ஊர்ற பேரை சொல்லி சொல்லி இருந்தா மிச்சம் நல்லா இருந்தது. நான் சொன்னேன் எனக்கு இங்கதான் நடக்குதுன்றது தெரியாது, அப்படித்தான் தெரிஞ்சிருந்தாலும் சரி எங்களுக்கு ஊர்ற பேரெல்லாம் சொல்லி சொல்ல வேண்டிய தேவை ஒன்று கிடையாது, விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறோம். சொல்லி போட்டு சொல்றாரு, நான் ஒரு டாக்டர், டிஸ்பென்சரி வச்சுக்கிறேன், இந்த ஊர் இங்க இல்ல, வெளியூர்ல உள்ளவன். நிறைய பேர் இந்த இடத்துல மருந்து எடுக்கிறதுக்கு வருவாங்க. வாப்பாட பேர் முஸ்லீமாக இருந்தால் உம்மாட பேர் அந்நிய பேர், பிள்ளைகள் அங்காலையும் கொஞ்சம் இங்காலையும் கொஞ்சம் ரெண்டுக்கு நடுவுல. நீங்க மீடியாக்கள் எல்லாம் நிறைய விஷயம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு 300 பேர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க, இப்படி இல்ல செய்திகள் நீங்க மீடியால பார்த்து கேட்டிருப்பீங்க. அது வேற எங்கேயும் இல்ல, அது எங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பகுதியில். அதுக்கு முன்னால நானும் மீடியால பார்த்தேன்னா கேட்டேன் தான், இது எங்க நடந்துச்சுன்றது யாருக்கும் விளங்கல்ல. ஆனா இது சத்ரூபமா ஒருத்தர் வந்து தெளிவாவே சொல்ற. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அன்பான இஸ்லாமிய சோழர்களே, இந்தியுடைய நிலப்பாட்டில் நிறைய முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பத்தி தெரியாமல் ஒரு இடத்துல ஒரு மாதிரி நிறைய முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், என்னுடைய கடமை எந்த அளவுக்கு இருக்கு. என்னுடைய கடமையை நான் எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் நான் இஸ்லாத்துல இருந்தா இஸ்லாத்தோட வாழ்ந்துட்டா இது மட்டும் போதும் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனந்தைக்கு எத்தனையோ பேர் நரகத்தின் பக்கம் போய்கொண்டிருக்க இஸ்லாமே தெரியாமல் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் விளங்காமல் எத்தனையோ பேர் நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. யாரு இவங்களை பார்க்கறது யாரு போயிட்டு சொல்றது? அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, எங்க ஒவ்வொருத்தருக்கும் கடமை. அதோட பக்கம் நான் வெளி ஊர்களை பத்தி சொல்ல இல்ல, நம்முடைய இலங்கையை பொறுத்தவரை இலங்கையுடைய நிலைப்பாடு அதோட பக்கம். இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நிறைய முஸ்லீம்கள் தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு சொந்த இடங்கள்ல இருக்கிறதுக்கு எல்லாம் பல பிரச்சனைக்கு மத்தியில் அன்றாடம் பல அல்லோல கல்லோல பட்டுக்கொண்டு மீடியாக்கள் பல மாதிரி பலவாறு சித்தரிக்கப்பட்டு முஸ்லீம்கள் என்றால் இப்படி ஒரு நிலைமையா என்ற அளவுக்கு இந்த உள்ள நிலைப்பாடு முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு இருக்கு. ஒரு முஸ்லீம் பொறுமதி எவ்வளவு, இஸ்லாமியர்கள் பொறுமதி எவ்வளவு, இந்த பொறுமதியை விளங்காததன் காரணமாக இன்னைக்கு இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் நடக்கும். ஒரு விளங்குறதுக்கு ஒரு சம்பவத்தை ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு படையொன்றை நபி அனுப்பி வைக்கிறான். நபி போகக்கூடிய நபியும் ஒரு படையில கலந்து கொண்டாங்கன்னா அதுக்கு கஸ்வான்ற வார்த்தை சொல்றது. நபி கலந்து கொள்ளாம சஹாபாக்களை மட்டும் அனுப்பி வைப்பாங்கன்றா சரியா அந்த வார்த்தை பாவிக்கிறது. இதே மாதிரி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல நபியோட படையில கலந்து கொள்ள இல்ல, நபி ஒரு சரியாக அனுப்பி வச்சாங்க, சஹாபாக்களை சேர்த்து அனுப்பி வச்சு. இதுல ஹஜரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலான்னு சொல்லக்கூடிய சஹாபியும் இருந்தான். நபியுடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரழியல்லாஹு தஆலான் அவர்களுடைய மகன் தான் ஹஜரத் உஸாமா ரழியல்லாஹு தஆலான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் வஃபாத்துடைய நேரத்தில் ஒரு படையை தயார் செய்து வைத்திருந்தார்கள். அந்த படையில முக்கியமான பல சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த படைக்கு தளபதியா ஹஜரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலான் அவங்களை நியமிச்சிருந்தாங்க. ஒரு சின்ன சஹாபி, பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. அதுக்கு மத்தியில ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலான் அவர்களை பல படை தளபதியாக நியமிச்சு ஒரு படையை தயார் பண்ணி வச்சாங்க. அனுப்ப கிடைக்கல, நபி வஃபாத் ஆயிட்டாங்க. ஹஜரத் உமர் ரழியல்லாஹு, ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக வராங்க, அவங்க படையை அனுப்பி வைக்கிறாங்க. பல நீண்ட சம்பவம் சொல்றதுக்கு எல்லாம் இப்ப இவங்களும் அந்த படையில் இருக்கிறாங்க. ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்தவங்களோட யுத்தம் சேர்ந்து போயிட்டிருக்கிறான். அங்க போய் ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தரோட ஹஸரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் யுத்தம் நடக்குது. ரெண்டு பேரும் வாளால மோதி கொள்றாங்க. ஹஸரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா வாள் அப்படியே மேலே இருந்தது. அந்த ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்தவருடைய கழுத்தை வெட்டுறதுக்கு பார்க்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாரு. ஆனா ஹஜரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை பொறுப்படுத்தாம அவங்களோட கழுத்தை வெட்டிட்டாங்க. பல மாதிரி ரிவாயத்துகள் வருது. பக்கத்தில் இருந்த சஹாபி ஒருத்தர் ஹஜரத் சாத் ரழியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சஹாபி நபி இடத்துல வந்து இந்த விஷயத்தை சொல்றான். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது ஹஜரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே நபி இடத்துல போயிட்டு இந்த நிகழ்வை சொல்றான். ஏதோ நபிக்கு செய்தி கிடைச்சோன்னு ஹஜரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்கறாங்க, நீங்க கலிமாவை சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன ஒரு மனிதரை கொலை செஞ்சு போட்டீங்களா? ஒருக்கா இல்ல, திரும்ப திரும்ப நபிலாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. ஹஜரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் என்னுடைய வாளை பயந்துதான் கலிமா சொன்னாரு, அதனாலதான் நான் அதை பொருட்படுத்தாம அவருடைய கழுத்தை வெட்டிட்டேன். இன்னொரு விவாதத்தில் வருகிறது, அவர் எண்ணிய பயந்து தன்னுடைய உயிரை காத்துக் கொள்றதுக்குத்தான் கலிமா சொன்னாரு, அதனால் நான் அதை பொருட்படுத்தாம அவருடைய கழுத்தை வெட்டிட்டேன் என்ற கருத்தை ஹஜரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார். ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபமாய் அவரிடத்தில் கேட்டாங்க, நீங்க அவருடைய உள்ளத்தை பிறந்து பார்த்தீங்களா? அவர் உங்களுடைய வாழ பயந்துதான் கலிமா சொன்னாரு அல்லது உண்மையிலே கலிமா சொன்னாரா இல்லையா என்று சொல்லி அவருடைய உள்ளத்தை புலந்து பார்த்தீங்களா? ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கேட்டதால ஹஜரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் யோசிச்சேன், அண்டைய தினம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா யுத்தத்துக்கு போயிருக்க மாட்டேன், இந்த நிகழ்வு நடந்திருக்காது, நபியின் இடத்துல இந்த அளவுக்கு அதற்கு இந்த விஷயத்தை கேட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் யோசிக்கிற அளவுக்கு நபி என்னிடத்துல திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை கேட்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களை கொஞ்சம் நாம யோசிப்போம், நிலைமை எப்படி? ஹஜரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு வால் மேலோங்கி இருந்ததால அவருடைய கழுத்தை வெட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சு. இதுக்கு நேர் மாற்றமா யோசிச்சு பாருங்க, என்னதான் சொல்லியிருந்தாலும் சரி அந்த காபிர் விட்டிருப்பாரா? விட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை. நிலைமை அப்படி, சந்தர்ப்பம் அப்படி இருந்தாலும் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையிலேயோ அல்லது பொய்க்கோ ஒருத்தர் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாருண்டா அவருக்குரிய கண்ணியத்தை கௌரவத்தை கொடுங்க, இதைத்தான் சொல்லுவார், அவருக்குரிய மதிப்பை கொடுங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகளே, ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப ஹஜரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் சொல்றாங்க, ஹதீஸுடைய கடைசியில் இந்த சம்பவத்துடைய கடைசியில் வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த விஷயத்தை நீங்களும் அல்லாஹ்வும் பார்த்துக்கோங்க, நான் இந்த விஷயத்திலிருந்து பரி, நான் இந்த விஷயத்தை நிரபராதி, எனக்கு சம்பந்தம் இல்ல, நீங்களும் அல்லாஹ்வும் பார்த்துக்கோங்க, அல்லாஹ் மன்னிச்சாண்டா சரி இல்லண்டா எனக்கு தெரியாது, என்னைய விட்டுருங்கன்னு சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, ஒரு முஸ்லிமுடைய பொறுமதி எவ்வளவு, கலிமாவை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பொறுமதி எவ்வளவு, இன்றைக்கு இந்த பொறுமதியை விளங்காததுனால எத்தனையோ முஸ்லிம்கள் அப்பாவிகள் நிறைய பேர் இன்றைக்கு உயிர் நீத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அப்ப நான் சொல்லிக் கொண்டு வர விஷயத்தில் இன்றைக்கு நிறைய முஸ்லீம்கள் இஸ்லாத்தோடு போய் கொண்டிருக்கிறான். இதுக்கு பல காரணங்களை வச்சிருக்கிறான், பல காரணங்கள் இருக்கு, அதில் உண்டு. மிக முக்கியமான காரணம் வறுமை கோட்டுக்கு கீழால வாழக்கூடியவங்க இஸ்லாத்தோட்டு போய் கொண்டிருக்கிறாங்க, வறுமையே காரணம் காட்டி இஸ்லாத்தோட்டு போறாங்க. இதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் முயற்சி செய்து கொண்டிருக்கு, ஒரு கூட்டம் முயற்சி. நமக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியா, வறுமை கோட்டுக்கு கீழால வாழக்கூடியவங்களை டார்கெட் பண்ணி அவங்ககிட்ட பேசி என்ன தேவைன்னு சொல்லி அவங்கள்ட்ட விசாரிச்சு அவங்களுக்குள்ள தேவையை செஞ்சு கொடுக்கிறாங்க. கொடுத்துட்டு உடனே இஸ்லாத்தோட்டு வாங்கன்னு சொல்றது இல்ல, காலா காலம் அப்படி இருந்து கொஞ்ச நாளுக்கு பின்னால சும்மாவே அவங்க அப்படியே இஸ்லாத்தின் பக்கம் இஸ்லாத்தை விட்டு மாற்று மதங்களுக்கு அப்படியே பிழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு பேசினா, அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னா, நீங்க இஸ்லாத்தை விட்டு போறீங்களே, இஸ்லாத்தை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு போயிட்டு சொல்லும் பொழுது அவங்க சொல்ற விஷயங்கள், நாங்களும் நிறைய ஆகியார் மாற்று நிறைய செல்வந்தர்கள்ட்ட பேசி எங்கட நிலைமைகளை சொன்னோம், எனக்கு வீடு இல்ல, வசதி இல்ல, தொழிலுக்கு ஏற்பாடு இல்ல, இதெல்லாம் பேசி நிறைய பேர்த்த சொன்னோம், யாரும் அதை கணக்கெடுக்கல, பொருட்படுத்தல, உதாசீனம் பண்ணிட்டாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லாம பேசாம வந்து தேவையை கேட்டு செஞ்சிட்டு போறார், அவருக்கு நன்றி கடனா? அப்படி அங்கால பேசும் சர்வசாதாரணமா சொல்றாங்க. நடக்குது, இன்றைக்கு நடக்கிற விஷயம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தன் ஒரு வீட்டை கட்டி தந்தான் அல்லது ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தான் என்றவனுக்காக வேண்டி, இதுக்காக வேண்டி நன்றி கடன் இஸ்லாத்தை விட்டு அங்கால போறமுண்டா? எங்களை அழகா படைச்சி அழகா பேசுறது, அழகா பார்க்கறது, அழகா பிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்த ரப்புக்கு எப்பயாவது ஒரு நாள் நன்றி செலுத்தணும் சொல்லி நாங்க உள்ளத்தில் நினைச்சுக்கிறோமா? நினைச்சோமா? இந்த ரப்புக்கு எப்பயாவது ஒரு நாள் நன்றி செலுத்தணுமே? குறைஞ்சது இவ்வளவு அழகா படைச்சு தந்திருக்கக்கூடிய ரப்புக்கு கிழமையில, அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் ஒரு தொழுகைக்கு 10 நிமிஷம் வீதம் செலவழிச்சு 5 நேரம் தொழுகை அல்லாஹ்வுக்கு நன்றிச்சு செலுத்தணும் என்று சொல்லி நாங்க நினைச்சோமா? ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். கொஞ்சம் சொல்லப்பட்டா, ஞாபகப்படுத்தப்பட்டா தொழுவோமே, அல்லாஹ்வின் பக்கம் போவோமே கொஞ்சம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லப்பட்ட நாங்க சொல்ற வார்த்தை என்ன? எனக்கு நேரம் இல்லை, நான் இப்ப பிஸி, நான் இவ்வளவு பெரிய பிசினஸ் நான் தான் பார்க்கணும், இவ்வளவு டைம் நான் தான் செஞ்சேன், என்னால தான் இவ்வளவு வந்துச்சு, நான் தான் பார்க்கணும், நான் இல்லைண்டா இதை யாரும் பார்க்கறது கிடையாது, இந்த பொம்பளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் நான், இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் நான், எனக்கெல்லாம் இப்ப வரையில சரியான பிஸி. இத மனுஷன் எதுவரைக்கும் சொல்லுவான், எப்ப வரைக்கும் சொல்லுவான்? இந்த முழு உடம்பும் அழகா இயங்கிக் கொண்டிருக்கும் வரைக்கும் நான் பிஸி, என்னால தான் ஆயிடுச்சு, நான் தான் செஞ்சேன். இத சொல்றான், எப்ப அல்லாஹ் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நரம்ப கொஞ்சம் பிடிச்சிட்டான்னு சொன்னா படுத்த படுக்கையாகிறாரு. ஒழுங்காய்க்கிற கால் நடக்குதில்லை, ஒழுங்காய்க்கிற கை பிடிக்கிறது கேளா, ஒழுங்காய்க்கிற நாவு பேசுறது கேளா. இப்ப சொல்றாரு அல்லாஹ்வோட ஏற்பாடு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கை காலெல்லாம் சரியா இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் நான் என்னுடைய சம்பாத்தியம், எனக்கு சொந்தமானது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, கொஞ்சம் நாங்க யோசிக்கணும், அல்லாஹ்க்கு எப்ப நன்றி செலுத்துறது பத்தி யோசிச்சு? யாரோ ஒருத்தர் எனக்கு யாரும் செஞ்சு தந்தா நன்றி செலுத்தணும் என்ற உணர்வு இருக்குது. ஆனா இவ்வளவு அழகா படைச்சு தந்த ரப்புக்கு எப்ப நன்றி செலுத்தணும்? கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது பார்த்தா சிறுநீர் இருக்குது, சிறுநீரகம் இருக்குது, சிறுநீர் வருவதில்லை. கண்ணீக்கு பாக்குறது கேளா, எவ்வளவு கஷ்டப்படுறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இவ்வளவு டைம் அழகா செஞ்சு தந்த ரப்புக்கு எத்தனை கோடி செலவழிச்சாலும் சரி, இதே மாதிரி ஒன்ற திரும்ப எடுக்கிறது கேளா. உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நெருக்கமான ஒருத்தர் கை காலெல்லாம் வீங்க ஆரம்பிச்சு என்ன நோய் கண்டுபிடிக்கிறதுக்கு 500,000 செலவழிச்சாச்சு. ஒருத்தர் சொன்னாரு, உங்களுக்கு கை காலெல்லாம் வீங்கினாலும் சரி அங்க வருத்தம் இல்ல, கழுத்துல இருக்கிற ஒரே ஒரு நரம்பு செத்து போயிடுச்சு, என்ன செய்யணும்? ஆபரேஷன் பண்ணணும். எவ்வளவு? 20 லட்சத்துக்கு மேல தேவைப்படும். செஞ்சாச்சு, 20 லட்சம் செலவழிச்சு செஞ்சு முடிஞ்சு. படுத்த படுக்க ஒரு மாசம் 2 மாசம் அசைவு இல்ல. அப்படியே டாக்டர் வந்து திரும்ப செக் பண்ணி போட்டு சொன்னாரு, ஆபரேஷன் சக்சஸ் இல்ல, திரும்ப இருக்கா செய்யணும். அப்ப இன்னொரு 20 லட்சம் ரெடி பண்ண ரெடி பண்ணிய அதுவும் செஞ்சு முடிஞ்சு இன்னைக்கு 2 வருஷம். அவர் அதுக்கு முன்னால அழகா திடகாசுரமான ஒருத்தர், அழகா நல்ல உடம்புள்ள திடகாசுரமான ஜவான் மாதிரியால் இப்ப உள்ள நிலப்பாடு அவர்த 2 வருஷத்துக்கும் புற ஆபரேஷன் செஞ்சு முடிஞ்சு ஒரு பொல்ல ஊண்டிக் கொண்டு அதுல துணை இல்லாம அவருக்கு நடக்கிறது கேளா. என்ன பிரச்சனை? ஒரே ஒரு நரம்பு கழுத்தில் ஒரு சின்ன துண்டு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொல்ற, நான் ஏன் சொல்றேன்டா, அப்ப இவ்வளவு அழகா படைச்சு தந்திருக்கக்கூடிய ரப்புக்கு எப்ப நன்றி செலுத்தணும் சொல்லக்கூடிய உணர்வு நமக்கு வந்துச்சு. இதோட பாக்கியம், இஸ்லாமிய பாக்கியத்தை தந்திருக்கிறானே, இதை பாதுகாத்து மவுத் வரைக்கும் களிமாவோட இருந்து மவுத்தாகணும் சொல்லக்கூடிய ஒரு உணர்வு எப்ப வந்துச்சு? அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அப்ப ஒரு காரணம் வறுமைய காரணம் காட்டி இன்னைக்கு நிறைய முஸ்லீம்கள் இஸ்லாத்தோடு போறாங்க. இது பல பகுதிகளில் எல்லா பக்கத்திலையும் நடக்கக்கூடிய விஷயம். 2வது காரணம், வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள் இஸ்லாமிய சூழல்ல இஸ்லாத்தை பத்தி உள்ள அறிவு சரியா இல்லாததுனால, இஸ்லாத்தை சரியா அவங்களுக்கு போய் சேர்க்காததுனால, இஸ்லாத்தை அவங்களுக்கு ஊட்ட வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுடைய கையில் இருக்குது, இதை சரியா அவங்க ஒப்புவிக்காததால இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில் சாதனங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய சாதனங்களை வச்சு அவங்களோட பாதைகள் சும்மாவே வேறொரு பக்கம் மாறிக்கொண்டிருக்கு. தெளிவாவே சொல்றதாக, நிறைய முஸ்லிம் வாலிபர்கள், நிறைய முஸ்லிம் வாலிப பெண்கள் அந்நியவர்களோடு அவங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்துறான் போனால, அது வேற மாதிரி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் அதால தொடர்பை ஏற்படுத்தி அவரை திருமணம் முடிக்கணும் என்றதுக்காக வேண்டி அல்லது அவளை திருமணம் முடிக்கணும் என்றதுக்காக வேண்டி அவள் சொல்லக்கூடிய மாதிரி இஸ்லாத்தை விட்டு மாறி அப்படியே அவங்களோட மதத்துக்கு போய் அந்த சடங்கு சம்பிரதாயப்படி அவங்களோட திருமணம் நடக்குது. அப்படி இன்றைக்கு எத்தனையோ குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கு, எத்தனையோ குடும்பம் வாழும். அன்பார்ந்த இஸ்லாமிய சேர்களே, நீங்க எல்லாரும் பேப்பரை பார்க்கிறோம், நாங்க பேப்பர்ல ஒரு துண்டன்றிருக்கு பாருங்க, அதுல பேர் மாற்றம் என்று அழகா தெளிவாக எழுதி வைக்கிறாங்க. இஸ்லாமிய பேர் அப்துல்லாவா அப்துல் ரஹ்மான் ஏதாவது ஒரு பேர் ஒன்றைக்கு அவர் எழுதியிருப்பார். அதுல இதுக்கு பின்னால இந்த பேரை நான் பாவிக்க மாட்டேன், என்னுடைய பேர் மாற்று மதத்தில் பாவிக்கக்கூடிய ஒரு பேரொன்று போட்டுட்டு என்னுடைய இதுக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா தஸ்தாவேஜிலையும் இந்த பேரு தான் பாவிக்கப்படும் என்று சொல்லி எழுதி வச்சுக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, இது இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய காலத்தில் தற்காலத்தில் வாலிபர்கள் வாலிப பெண்கள் வாலிப ஆண்கள் நிறைய பேர் இஸ்லாத்தோடு போய் கொண்டிருக்கிறார். இதுக்கு யாரு பொறுப்பு, யார் இதை கவனிக்கிற? அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களை, குறிப்பா இதுக்கு பெற்றோர்கள் பொறுப்பு சொல்லணும், பெற்றோர்களுடைய பொறுப்பு. ஏண்டா ஆரம்பத்திலிருந்து பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளை ஒரு விளங்குற அளவுக்கு வளர்ச்சியில் அந்த பிள்ளை எனத்தை ஊற்றும் எனத்தை சொல்றோம், நீ இப்படி படிக்கணும், இப்படி படிச்சேன்னா இவ்வளவு போய் இப்படி இப்படி படிச்சேன்டா, இவ்வளவு டிகிரியை முடிக்கலும், இவ்வளவு டிகிரியை முடிச்சேன்டா, இந்த ஜொப்ல போயிட்டு சேரலும், இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இப்படி பெரியோர் ஊடு கட்டுறதுக்கேலும், இவ்வளவு வாகனத்தை வச்சு ஓட்டுறதுக்கேலும் அப்படின்னு சொன்னே அவன் உள்ளத்துல அதுதான் அப்படியே வளருது. இஸ்லாத்தை பத்தியோ மார்க்கத்தை பத்தியோ குரான படிச்சு கொடுக்கறத பத்தியோ எப்பயாவது பேசி ஊக்கமட்டிக்கிறோமா? குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பார்ப்போம், கொஞ்ச நேரம் உள்ளத்துல கை வச்சு கேளுங்க, என்னுடைய பிள்ளைகளை கொஞ்சம் உட்கார வச்சு, சின்ன பிள்ளைகளை விளங்குற வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை உட்கார வச்சு பிள்ளை இந்த பெரிய வானத்தை எல்லாம் படைச்சிக்க, இந்த வானத்தை படைச்சவன் அல்லாஹ், இந்த பூமியை படைச்சவன் அல்லாஹ், உங்களுக்கு ரிஸ்க் தாரது, உணவு தாரது, வாப்பா தாரல்ல, வாப்பட தொழிலாளர் வார இல்ல, அல்லாஹ் தான் ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறான். எப்பயாவது எங்க பிள்ளைக்கு சொன்னோமா, சொல்லி இருக்கிறோமா, சொல்லி காட்டினோமா? இதை பேசுறதுக்கு வெட்கமே அவருக்கு. ஒரு தலையங்கத்தை கொடுத்து சும்மா துணியால இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு தலையங்கத்தை கொடுத்து ஒரு ரெண்டவர் பேசணும்டா, மூச்சு விடாம பேசி முடிப்பார் ரெண்டவர். அல்லாவை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்களேண்டா, அதுக்கு வெட்கம் பேச தெரியா? அன்பார்ந்த இஸ்லாமிய சொல்றேன், நான் விளையாட்டுக்கு சொல்றது இல்ல, நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நாங்க சொல்ற விஷயம் எங்கட பிள்ளைகளுக்கு ஆணித்தனம் மாதிரி பதிவது, பிள்ளைகளை உட்கார வச்சு சொல்லுவோம், இந்த பெரிய தானம், இந்த மரம், செடி கொடிகள் எல்லாமே அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான், ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை ஊட்டணும், நாங்க குரானை சொல்லிக் கொடுக்கணும், குரானை படிச்சு கொடுக்கணும். நாங்க இதுல விடுற தவறு, இதுல விடுற தவறு, பிள்ளைகள் அப்படியே வளருது, இஸ்லாத்துடைய சூழல் இல்ல, இஸ்லாத்தை பத்தி விளங்குதும் இல்ல, இஸ்லாத்தை பத்தி தெரியுதும் இல்ல, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேற திசையில போகுது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, நடக்கிற விஷயம் நடந்து கொண்டிருக்கு, படிப்பு படிப்பு, சில பிள்ளைகள் சில பிள்ளைகளை பெற்றோர்கள் அந்த லைன்ல எதுவரைக்கும் டா, நாலு மணிக்கு பிள்ளை எழும்புது, தூங்கி நாலு மணிக்கு எழும்புற, ஏ சாஜ தொழுவதுக்கு இல்ல, வாப்பா உமாவும் சேர்ந்து எழும்பணும், பிள்ளையை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது, கண்டிக்கு போகணும், வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும், நாலு மணிலேருந்து அந்த பிள்ளை ரெடியாவி பஸ்ஸோ வேணும் வரும், அதுல ஏறு பிள்ளையா ஏற்றி அனுப்பினான்னு சொன்னா அந்த பிள்ளை போயிட்டு சேரச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு சேரும், படிச்சு முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வரச்சுல ஒரு நாலு மணிக்கு தான் வந்து சேரும், வாஷ் பண்ணிட்டு சாப்பாடெல்லாம் அடிச்சு முடிஞ்சுன்னு வாப்ப சொல்லுவாரு, உங்களுக்கு அஞ்சு மணிலேருந்து கிளாஸ் போட்டிக்கிற, ஒன்பது மணி வரைக்கும் கிளாஸ், நீங்க கிளாஸுக்கு போங்க, குரான் மதரசா மக்தபோ மார்க்கத்தை படிக்கிறதுக்கு டைம் இல்ல, அந்த பிள்ளை ஒன்பது மணிக்கு வந்தா அப்படியே புரிந்து படுக்கிறத திரும்ப அடுத்த நாள் டியூட்டி, இப்படியே படிச்சு டிகிரி எல்லாம் முடிச்சாச்சு, இங்க படிச்சு முடிஞ்சு வாப்பா யோசிக்கிறார், இது போதாது, வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்போம், வானம் என்று சொல்ல நீங்க யோசிக்க வேணாம், வித்தியாசமா நல்லா படிக்கவங்க தாராளம், நிறைய பேர் தேவை, ஆனா மார்க்கத்தை மட்டும் கொடுக்க மறந்துட வானம், சேர்த்து சேர்த்து மார்க்கமும் வரணும், நாங்க அதுக்கு முழுக்க நேரத்தை கொடுக்கிறோம், இதுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கிறோம் இல்லை, இதைத்தான் நான் சொல்லுவார், வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்கே போய் டிகிரியை முடிச்சு பத்து வருஷமா படிச்சு முடிஞ்சு இப்ப ஜாப் செய்யறான், வாப்பஞ்ச நாலு பேர்த்த சொல்லித்திரீர்கள். கடும் கஷ்டத்துக்கு மத்தியில சில பெற்றோர்கள் வேர்வைய சிந்தி ரத்தத்தை ஓட்டி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான். நல்லா படிக்க வைங்க வானான்னு சொல்லல, அங்க போயிட்டு ஜப் செய்யறான், 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம். வாப்பஞ்ச நாலு பேர்த்த சொல்லித்திரீராரு, அம்மா நாலு பேர்த்த சொல்லித்திரீராங்க, எங்கட மகன் அங்க இருக்கிறான், அப்படி சம்பாதிக்கிறான். நல்ல சந்தோஷமான விஷயம் தான். இந்த வாப்பாக்கும் உம்மாக்கும் கடைசி நேரம் சக்கராத்துடைய நிலைமை, எங்கட பாசையில சொல்றதா உசுர கையில பிடிச்சிட்டு நேரம். மகன் 10 வருஷமா வெளிநாட்டில் இருக்கிறான், 10 வருஷமா மகன் முகத்தை காண இல்ல. வாப்பா சொல்றாரு அல்லது உமா சொல்றான், சக்கராத்துடைய நிலைமை, நான் இன்றைக்கோ நாளைக்கோ மௌத்தா போக இருக்கிறேன், உச்சில கையில பிடிச்சிட்டீங்கிறேன், மகனை கொஞ்சம் தகவல் சொல்லி வர சொல்லுங்க. அவன் முகத்தை பார்த்துட்டு சந்தோஷமா மௌத்தா போறான். இது எல்லா பெற்றோர்களுடைய ஆதங்கம், எல்லாருடைய ஆதங்கம். அப்ப இந்த தகவல் மகனுக்கு சொல்லப்படுது, வாப்பா இப்படி சொல்றாரு, உங்களை கொஞ்சம் வந்துட்டு போதுமா, மௌத்தை பார்த்துட்டு சந்தோஷமா மௌத்தா போறது. அங்க இருந்து சொல்லக்கூடிய பிள்ளைகள் பல பதில்களை சொல்லுவாங்க. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, 10 வருஷமா கடும் கஷ்டப்பட்டு படிச்சேன், இப்பதான் ஜொப்ல சேர்ந்து இருக்கிறேன், இவ்வளவு சம்பளம் வருகிறது, அதை விட்டுட்டு எனக்கு இப்ப வரையில வந்தா திரும்ப போறதுக்கு இல்ல, அல்லது அந்த ஜொப்ல சேரல, அதனால நான் வரையில அம்மாவோ வாப்பாவோ மௌத்தா போனா நீங்க உறவினர்கள் எல்லாம் நீக்கிறீங்க தானே, சேர்ந்து அடக்கம் செய்யுங்க, நேரம் கிடைச்சா வாரேன். சில பிள்ளைகளுடைய பதில், இன்னும் சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, பாப்பா கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாரு தானே, படிக்க வச்சா இருக்கானே. உறவினர்கள்ட்ட சொல்லுவாங்க, பாப்பா மௌத்தா போனா அடக்கிறதுல ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் என்ன செலவு இருக்குதோ எல்லாத்தையும் பதிவு செஞ்சு எழுதி வச்சு எனக்கு சொல்லுங்க, நான் அங்கிருந்து கல்வி அனுப்பி வைக்கிறேன். ஏண்டா கஷ்டப்பட்டு வாப்பா தானே என்ன படிக்க வச்சா. அன்பார் இஸ்லாமிய தோர்களே, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த தகவல் இந்த செய்தி பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்டா நடக்காது. அப்படி நாளைக்கு மௌத்தா போகக்கூடியவர் சில நேரம் இன்றைக்கு மௌத்தா போய்க்கிறோம், நடக்காது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அதிர்ச்சியால். அப்படின்னா சொல்ல வர விஷயம் என்னண்டா, அந்த பிள்ளைக்கு நீ இப்படி செஞ்சா இப்படி வருவாய், இப்படி செஞ்சா இப்படி வருவாய், இதனுடைய பலாபலன்கள் இதனுடைய சிறப்புகளை மட்டும்தான் சொல்லப்படுச்சு. பெற்றோர்களுடைய முகத்தை புன்முறுதல் பூர்த்த நிலைமையில பார்த்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உங்களுடைய ஏட்ல நன்மை எழுதப்படுமே. இந்த விஷயம் அந்த பிள்ளைக்கு சொல்லிப்பட இல்லையே. பெற்றோர்களுடைய அதாவது தாயினுடைய பாதணிக்கு கீழே, அதாவது காலுக்கு கீழால தான் சுவர்க்கம் இருக்குது. இந்த விஷயம் அந்த பிள்ளைக்கு சொல்லிப்பட இல்லையே. எத்தனை கோடி செலவழிச்சாலும் சரி பெற்றோர்களுடைய முகத்தை பார்க்கணுமே என்று எல்லாத்தையும் சுரந்து வருவான். இது என்ன, மார்க்கத்தை கொடுத்திருந்தால், இஸ்லாத்தை சரியா சொல்லிக் கொடுத்திருந்தால், துனியா தொங்கல்ல இங்க இருந்தாலும் சரி என்னுடைய பெற்றோருடைய முகத்தை பார்க்கணுமே, அவங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாது நினைச்சு வருவானாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, நான் சொல்ல வர விஷயம், மார்க்கத்தை கொடுக்கறதுக்கு நாங்க தான் விட்டுட்டோம் தவறு, அதால கடைசி நேரத்தில் சில நேரம் நாங்க தான் அனுபவிக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, இந்த குழு நிலைப்பாடு நான் சொல்ல வர விஷயங்கள், வாலிபர்களுடைய வாழ்க்கை, அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, நாங்க நினைக்கிறோம் நல்லா இருக்கிறேன் சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தொலை தொடர்பு சாதனங்கள், நவீன தொழில்நுட்பங்கள், இதால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி போகுது, ஒவ்வொரு மாதிரி போகுது. அதை பத்தி பேசுறேன்னா தனி தலையங்கம் மிச்சம் நேரம் எடுக்கணும், நேரம் எடுக்கிறதுக்கு டைமும் இல்லை. அன்பார் இஸ்லாமிய சோழர்களே, அதால் இன்றைக்கு நிறைய தேவையில்லாத தொடர்புகள் உருவாகும். மிம்பர்ல இருந்து சொல்றது கேள, வெக்கம் சொல்றது கேள, தராதரம் பார்க்கறதும் இல்ல, எவ்வளவு பெருசு எவ்வளவு சிரிச்சு பார்க்கறதும் இல்ல, யாரோ யார் யாரோடைய தொடர்புகள் இன்றைக்கு, அதாவது வலை அமைப்புகள் பேஸ்புக் அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்குது. இதால நிறைய சமூகம் சீர்கட்டு போய் இப்படி எல்லாம் செய்வாங்களா அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட அங்க பேசிடுவாரு. எங்கெல்லாம் போய் யாருக்கும் தெரியா, பிள்ளை கேட்டதுன்னு சொல்லி நாங்க வேண்டியதை வாங்கி கொடுக்கிறோம், வாங்கன்னு சொல்லல, வாங்கி கொடுங்க. ஆனா அதை வச்சுட்டு பிள்ளை என்ன செய்யுது, கம்ப்யூட்டர் கேட்கதான் வாங்கி கொடுங்க வேணும்னு சொல்லல, ஆனா அந்த கம்ப்யூட்டரை ரூமுக்குள்ள போட்டு மூடி வைக்காதீங்க. அந்த பிள்ளை எத்தனை மணிக்கு தூங்குது, எத்தனை மணிக்கு எழும்புது யாருக்கு தெரியும், அதை ஹோல்ல போடுங்க. படிக்கிறதுக்கு மட்டும் பாவிப்பாங்க, தேவையில்லாத அதில் பாத்துப்படாது, நீங்க நடமாடுவீங்க தானே, யாரும் தேவையில்லாத பாதிக்க மாட்டான். புள்ள கேட்கறதுன்னு சொல்லி பெரிய போன் ஒன்று வாங்கி கொடுக்குறோம், அந்த போனை வச்சுட்டு பிள்ளை என்ன செய்யுது? சில நேரம் எப்படி நடக்குதுண்டா, இரவு படுத்த பிள்ளை காலையில் எழுப்பி பார்த்தனும், வீட்டில் இல்லை எங்கேயோ போயிட்டு தலையில கை வச்சுட்டு பாடி வைக்கிறோம். சமூகத்துக்குள்ள வரையல, வெளியில வரையல, நாலு பேர் போச்சு ரோட்ல போச்சு சொல்றான், இவன் மகன் அங்க போயிட்டாமே, இவன் மகள் அங்க போயிட்டாமே, அவ மானம் தாங்க இல்லாம தூக்கு போட்டு சில நேரம் தற்கொலை செஞ்சு கொள்றான். நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, இதெல்லாம் நடக்குமா? நிறைய நடந்திருக்கு, நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிள்ளைகளை, அதாவது இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறது எங்க ஒவ்வொருத்தருடைய கடமை. ஒவ்வொரு பெற்றோரும் யோசிக்கணும், நான் மௌத்தா போனேன் எனக்காக வேண்டி குர்ஆன் சில பகுதிகளை அல்லது ஒரு யாசில ஓதக்கூடிய அளவுக்கு என்னுடைய பிள்ளைய நான் உருவாக்கிக்கிறேனா? இன்னைக்கு நடக்கிற நிலைமை என்னடா, ஒரு வாப்பா மௌத்தா போயிட்டார் அல்லது உமா மௌத்தா போயிட்டான், அவங்களுக்கு 10 பிள்ளைகள், வாப்பாக்கா வேண்டி குர்ஆன் சில பகுதிகளை ஓடணும் அல்லது யாசின ஓடணும், ஓடோடி வர பள்ளி அதிரத்தை தேடி. அன்றைக்கு இந்த பள்ளி அதிரத்தை அவர் மனுஷன் தானே, மனக்கும் இல்ல வேறொருத்தரும் இல்ல, நமக்கு என்னெல்லாம் இருக்குது எல்லாம் அவருக்கும் இருக்குது. பள்ளி அதிரத்தை தேடி வர, அன்றைக்கு இந்த பள்ளி அதிரத்து இல்ல, பெரியோரு பீ சபையில கிளப்பி விட்டுருவோமே, நிர்வாகத்து கால் பண்ணி அதிரத்தை எங்க எங்கட வீட்டுல இது இருக்குது அது இருக்குது அவர் இல்ல அப்படி பண்ணி பெரிய பிரச்சனை கிளப்பிடுறோம். 10 பேர் இருக்கிறோமே பிள்ளைகள், நாங்க 10 பேர் உட்காருவோமே, பாப்பாட பேர்ல முழு குருவானை நேரில் முடிப்போமே. என்ன விஷயம், அங்க 10 பேர் நிக்கிறேன்னா ஒருத்தருக்கு கூட அலிப் பா தாண்டு கூட ஓதுறதுக்கு தெரியாது. அப்ப யோசிக்கணும் பெற்றோர்கள், நான் மௌத்தா போனா எனக்காக வேண்டிய ஒரு யாசின் ஓதுற அளவுக்கு என்னுடைய பிள்ளையை நான் உருவாக்கிக்கிறேனா? வேற பெருசா எவ்வளவு செஞ்சாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்படியா இல்லாம போயிட்டு, எவ்வளவு பெரிய டிகிரி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியது இருந்தாலும் சரி, ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, பேருக்கு முன்னால அந்த பூசணம் இந்த பூசணம் சொல்லி ஒரு கொட பூசணத்தை போட்டுதான் கடைசியில பேரை போடுற, அதுக்கு பின்னால ஏபிசி ஆரம்பிச்சா அந்த கடைசி முடியும் வரைக்கும் அவருக்கு டிகிரி போடுற, அவர் மௌத்தா போயிட்டார். அவ்வளோ பட்டம் உள்ள ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். வெளியூர்ல இருந்து ஒருத்தர் மையத்துக்கு வர, ஊர்ல ஆரம்பத்தில் இருந்து அவருக்கு ஊடு தெரியா, முதலாவது காண்ட வச்ச இவ்வளோ பட்டம் ஈக்கிற, இப்படி பேருள்ள, இப்படி எல்லாம் பிந்திக்கிற ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, அவர்ட ஊட எங்க அப்படியா கேப்பான், வார ஒருத்தர் அப்படியா கேட்பார், ஒரே வார்த்தை உங்களோட ஊர்ல மையத்தாமே மையத்தூட எங்க இருக்கு, அவருக்கும் உடனே விளங்கும், அவர் சொல்லுவாரு இந்த ரோட்ல இப்படி போய் அப்படி திரும்பினீங்கன்னா அதான் ஊடு, இப்ப சாக்கள் நிப்பாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அதான் மையத்தூடு. நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, எவ்வளவு தான் இருந்தாலும் சரி, ஒன்றும் உடம்புல உசிறு இருக்கும் வரைக்கும் தான் எல்லாம், மௌத்தா போனா எல்லாம் அப்படியே முடிச்சு. அப்போட பெற்றோர்கள் யோசிக்கணும், எனக்காக வேண்டி குர்ஆன் சில பகுதிகளை ஓதுற அளவுக்கு என்னுடைய பிள்ளைய நான் உருவாக்கியிருக்கிறேனா? அருமநாயகம் செல்லல்லாஹு சொன்னார்கள், ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருண்டா அவருக்கும் உலகத்துக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும். மூணு விஷயத்தை தவிர, ஒன்று சதக்கத்தும் ஜாரியா, நிரந்தரமான சதக்கா, ஏதாவது செஞ்சுட்டு போறோம், ஒரு பள்ளியை கட்டுறோம், ஒரு மதரசாவை கட்டுறோம், ஒரு கிணத்தை கட்டி கொடுக்கிறோம், ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறோம் சொன்னா கியாமம் வரைக்கும் அது இருக்கும்டா, அதனுடைய நன்மைகளை கபருக்குவோம். இத்தனை நாங்க செஞ்சுட்டு போற விஷயம் உலகத்தில். இரண்டாவது இல்முன் தஃபாவுதிஹி, பிரயோஜனமான ஒரு இல்ம ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், அவர் அமல் செய்யறவர் மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார், சங்கிலி கோர்வைகளை போல நடக்கும் சொன்னா அதனுடைய நன்மை கபருக்கு வரும். மூணாவது சொன்னான் அருமநாயகம் செல்லதாசன் அவர்கள், வலதுன் சாலிஹுன் யதுலா, எங்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய ஒரு சாலிஹான குழந்தைய, சாலிகான ஒரு பிள்ளைய உருவாக்கிட்டு போனோம் சொன்னா அந்த பிள்ளை கேட்கக்கூடிய துவா செய்யக்கூடிய அமல்கள் பங்கு எங்களுக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்கும், என்னுடைய பிள்ளை அந்த அளவுக்கு உருவாக்கிக்கிறேனா, இல்லாட்டி நாங்க உருவாக்குறது சில நேரம் ஜெயில தான் போய் சந்திக்கணும், வேற எங்கெங்கயோ போய் சந்திக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா முதலாள நம்மட பிள்ளை தான் அங்க இருக்கு. பெற்றோர்களை யோசிக்கணும், என்னுடைய பிள்ளைய எப்படி உருவாக்கிக்கிறேன், வலதுன் சாலிஹுன் எங்களுக்கு அவருடைய துவா செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய குழந்தையை நான் பிள்ளைய உருவாக்கிக்கிறேன்னா, ஒருத்தர் யோசிக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை தந்திக்கிறான், கொஞ்ச காலம் நிரந்தரமா இருக்கிறது இல்ல, இந்த காலத்துல நாங்க செஞ்சுட்டு போறது மௌத்தா போனாலும் சரி, ஏதாவது நிரந்தரமா நமக்கு வரக்கூடிய ஒன்று நாங்கள் உருவாக்கிட்டு போறது இங்க ஒவ்வொருத்தருக்கும் கடமை. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்கள், எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய காலம் ஹஜ்ஜுடைய, ஹஜ் பெருநாளுடைய சீசன், நிறைய ஹஜ்ஜாஜிகள் நம்முடைய சகோதரர்கள் காபத்துல்லாவில் இன்றைக்கு அதாவது மக்காவுல மதீனாவில் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நிறைய சகோதரர்கள் அங்கே இருக்கிறான். எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில மிக முக்கியமானது உதுஹியாவுடைய விஷயம் நிறைய சொல்லணும், டைம் இல்ல, சுருக்கமா சொல்றேன். இந்த உதுஹியாவை தனியே தனியே கொடுக்கறது கேளு, பிரச்சனை இல்லாது, ஆனா கூட்டா உண்டா சேர்ந்து கொடுக்கறதுல பல லாபம், பல பிரயோஜனம். விளங்குறது கொண்ட சொன்னா சிலவங்களுடைய வீடு இருக்கும், கஷ்டமானவங்க அவங்களுக்கு தான் கட்டாயமா கொடுக்கப்படணும். வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றவங்க ஊர்ல தொங்கல் எங்கேயாலும் ஒரு இடத்த இருப்பாங்க, யாரும் அந்த பக்கம் போறதும் இல்லை, யாரும் கொடுக்கறது இல்ல. முழுக்க குர்பானி கொடுக்கப்பட்டிருக்கும், ஆனா ஒரு பார்சல் மாமிசம் கூட அவங்கள்ட்ட போய் சேர்ந்திருக்காது. ஒரு செல்வந்தர் நல்ல அமைப்புல இருக்கிறார், அவர்ட வீட்டுக்கு பார்சல் பார்சலா போயிட்டு சேரும். இது எல்லாரும் கொடுக்கிற, ஆனா கொடுக்க வேண்டிய எத்தனையோ பேர் அது கிடைக்காம ஒரு பக்கம் இருப்பாங்க. இத கூட்டா கொடுக்க சில ஊர்ல யார் இருக்கிற எத்தனை பேர் எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அவங்க எல்லாருக்கும் போயிட்டு அதே அளவு போயிட்டு சேரும். இதால இன்னும் பல பிரயோஜனம், சிலவங்களுடைய வீட்டுக்கு நிறைய பேய்த்து சேர்ந்து அதை என்ன செய்யற எப்படி பயன்படுத்துற தெரியாம சில நேரம் வீணாக்கப்படுது. ஆனா எத்தனையோ பேர் சிந்தறது கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டு அன்றாது இஸ்லாமியர்களே. அப்ப இதை கூட்டா கொடுக்கணும். அடுத்தது மிக முக்கியமா வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், நாட்டுடைய சூழல், நாட்டுடைய அமைப்பு எங்க நாங்க ஒரு துண்ட ஒரு துரும்ப விடுவோமோ பார்த்துறாங்க. அதை வச்சு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கிளப்புறதுக்கு இதால நாட்டு அமைப்புகள் நாட்டு சட்டங்கள் இருக்குது. இதை மதிச்சு எங்களுடைய செயல்பாடுகளை நாங்க செஞ்சு கொள்வோம் என்று சொன்னா எங்களுக்கும் நிம்மதி, முழு உம்மத்துக்கும் நிம்மதி, உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் நிம்மதியா வாழ்ந்து ஆகரத்திலும் பேச நிம்மதியா இருக்கிறதுக்கேலும் இந்த அமைப்புல எங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு கொள்றதுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்து அருள்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்து அருள்வாயாக. முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாவத்தை மன்னித்து அருள்வாயாக. முஸ்லீம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சு விடுவாயாக. முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பாதுகாத்து அருள்வாயாக. முஸ்லீம்களுடைய புனித ஸ்தலங்களை பாதுகாத்து அருள்வாயாக. முஸ்லீம்கள் அனைவர்களையும் தங்களுடைய சொந்த இடத்துல குடியேறதுக்கு நீ அவ்வளவு தோவி செஞ்சிருவாயாக. முஸ்லீம்கள் நிறைய கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்ல, அவர்களை நீ அனைவர்களையும் நீ பாதுகாத்து யாழ்ல. அந்நியர்களுடைய பிடியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பள்ளி வாசல்களை முஸ்லீம்களுக்கு நீ திருப்பி கொடுத்து யாழ்ல. முஸ்லீங்கள் உம்மத்த அனைவர்களையும் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்றது தோவி செய்வாயாக.